துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, முழு சபையாய் உமை தொழுகிறோம் ஐயா. நீர் ஒருவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரையா பாத்திர. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே என்னாலும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, பரலோக தேவனே, எங்கள் பரம தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தாவியாகிய தேவனே, எங்களுக்கு போதிக்கிறவரே, எங்களுக்கு கற்றுத்தருகிறவரே, தேவ ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளுங்க, எங்கள் நினைவுகளை ஆட்கொள்ளுங்க, வேத வசனங்களை தேவ வார்த்தைகளை எங்களுடைய இருதயங்களிலே எழுதுங்க எழுதுங்க, எங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க, கிறிஸ்துவுக்காய் வாழ எங்களுக்கு பலந்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. உட்காரம் கத்துடைய நாமத்துக்கு பயப்பட்டாடும். நம்முடைய செய்திகளை கடந்து செல்வோம், திரும்பிக் கொள்வோம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாவது அதிகாரம், கம் வித் மீ ப்ளீஸ். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து எல்லாரும் படிங்க. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து ஐந்தாவது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமே. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து ஐந்து வரை நாம் வாசிக்க கேட்போம்.
எப்பிராயீம் மலைத்தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எற்கானா என்று பேர். அவன் எப்பிராமியனுடைய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலியூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீரோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கத்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் ரெண்டு குமாரனாகிய ஒப்பினியும் பினலாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாலே சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான
பங்கு கொடுப்பான்.
கர்த்தரோ அவள் கற்பத்தை
அடைத்தார். கவனிங்க, அன்னாலே சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு. எல்கானாவே, ஏன் அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தாய்? அவளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரைட். எல்கானா என்கின்ற எப்பிராயீம் கோத்திரத்து மனுஷன் ஒருவருடைய மனைவி அன்னாள் என்பவருடைய சரித்திரத்தை நாம் குறிப்பா இந்த முதலாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஆகவே எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் பெரினாள், அவளுக்கு குமாரர் குமாரத்திகள் இருந்தார்கள். மற்றவருடைய பேர் அன்னாள், அவளுக்கோ பிள்ளைகள் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வருஷந்தோறும் எல்கானா ஆசரிப்பு கூடாரத்துக்கு சீலோவிலே அந்த நாட்களிலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆசீர்வாத கூடாரம் நிறுவப்பட்டிருந்தது. ஆகவே வருஷந்தோறும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் வேத வாக்கியங்களின்படி இந்த எல்கானா தேவனுக்கு பலியிடது வழக்கம். ஆகவே ஒவ்வொரு வருஷமும் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் கத்தடை சம்பவத்தை தேடி ஆண்டவருடைய சத்தியத்தின்படி அவன் பலியிடுறது வழக்கமாக இருந்தது. சோ அப்படியாக அவன் பலியிட போகிற நேரத்தில் அங்கே அவன் பலியிட்ட பிற்பாடு அவன் பலியிட்ட அந்த பலிகளை அவன் பொறித்து பங்குகளை பொறித்து கொடுப்பான். சோ அந்த நேரத்தில் தான் நாம் பார்க்கிறோம், அன்னாலே சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தாளாம். ஆனா பெரிநாளுக்கு குமார குமாரத்திகள் இருந்தார்கள், அவளுக்கும் பங்குகளை கொடுத்தான். ஆனால் அன்னாளுக்கோ இரட்டிப்பான பங்கை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோறு பெரிய கவனிங்க, இந்த செய்தியின் தலைப்பு அன்னாளின் ஆவிக்குரிய லட்சணங்கள் அல்லது அன்னாளின் ஆவிக்குரிய அருங்குணங்கள் என்கின்ற தலைப்பிலே நான் சில காரியங்களை உங்களோடு பேசலாம் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் வாசிக்கிறேன். நாம் வளருவதற்கு அல்லது நாம் வாழுவதற்கு சரியான சத்தியங்கள் நமக்கு தேவை. சோ சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அவை இங்கே நாம் கற்றுக்கொள்கிற வேத வாக்கியங்களின் படிதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழ தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாது. நாம் வாழ தேவன் நமக்கு எழுதி கொடுத்த சத்திய வசனங்களை நாம் புறக்கணித்திடக்கூடாது. நமக்கு தான் நல்லா தெரியுமே, தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன என்பதையும் வேதத்தில் நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோமே. ஆகவே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களின்படி நாம் வாழ நம்மை நாம் வளைத்து கொடுக்கிறது நல்லது. வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒருபோதும் முறிந்து போவதில்லை. ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு கருத்தாய் நாம் செவி கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அடிபடுவோம். தேவனுடைய சித்த நம்முடைய வாழ்விலே நிறைவேறட்டுமே. சரி, அட்டாளை சிறையித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். இப்ப என்ன கவனிங்க, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனா பெரிநாளுக்கும் பிள்ளைகள் உண்டு. முறையின்படி அவன் பெரிநாளைத்தான் அதிகமாக நேசித்திருக்க வேண்டும். ஆனால் அன்னாளை அவன் அதிகமாக நேசித்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் அவர் ரெட்டிப்பான பங்கை அவளுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க, அவளை சிநேகித்தபடியினால் இரட்டிப்பான பங்கு கொடுத்தார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ற மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், அன்பு எப்பொழுதும் கொடுக்கிற தன்மை உள்ளது. சோ வித்அவுட் கிவிங் தேர் இஸ் நோ லவ். நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. நான் சொல்றத கேளு, கொடுக்காமல் அன்பு கூறவே முடியாது. There is no love without giving. அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு குமாரரும் இல்லை, குமாரத்திகளும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. ஆனால் அவளை அவன் நிசிநேகித்தபடியால், அவளை அவன் அன்பு கொண்டபடியால் ரெட்டிப்பான பங்கை அவளுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பு எப்பொழுதும் கொடுக்கிற தன்மை உள்ளது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஹலோ, அன்பு எப்பொழுதும் கொடுக்கிற பக்குவம் உள்ளதாக இருக்கும். இதை நாம் தேவனிடத்திலிருந்து டைரக்டாகவே கற்றுக்கொள்ளலாம். 3:16 படிங்க, யோவான் 3:16 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 3:16 வசனமா சீக்கிரம் வாசிங்க. யோவான் 3:16 படி, ஒரே பொறான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் கவனிங்க, அவரை தந்தருளி, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவன் உன்னிலும் என்னிலும் அன்பு கூறுவதற்கு ஏதோ ஒன்றை அவர் கொடுக்க வேண்டியிருந்திருக்கிறது. என கவனிங்க, அவர் பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சோ பொன்னும் பொருளும் என்னுடையது என்று ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார். என கவனிங்க, ஆனால் ஆண்டவர் பொன்னையும் பொருளையும் கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கல. பிதாமாகிய தேவன் தனக்கு இருந்த ஒரே போரான குமாரன். நன்றாய் கவனிங்க, பிதாமாகிய தேவனுக்கு ரெண்டு குமாரர் இல்ல, ஒரே போரான குமார், ஒன்லி பிகோடன் சன். சோ உன்னிலும் என்னிலும் பிதாமாகிய தேவன் அன்பு கூறுவதற்காக தனக்கு இருந்த ஒரே போரான குமாரனையே கொடுத்து, இதை சொல்றது இவ்வளவாய், there's no limit, இவ்வளவாய் என்னிலும், உலகத்தை விடுங்க, இவ்வளவாய் உன்னிலும் என்னிலும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் சொல்றேன் சத்தியம் என்னவென்றால், கொடுக்காமல் நாம் அன்பு கூறவே முடியாது. எந்த மனுஷனுக்குள்ள அன்பு பூரணப்படுகிறதோ அந்த மனுஷன் எப்பயும் கொடுக்கிறவனாக இருப்பான். கொடுக்காத மனுஷன் அன்புள்ளவன் என்று நாம் சொல்லவே முடியாது. வேத வார்த்தைகளின்படி தேவன் தனக்கும் மனநோவு உண்டாகத்தக்கதாக, நாம் அவருக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக தன் சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் எல்லிலும் உன்பிலும் அவர் அன்பு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். ஆகவே கொடுக்காமல் நாம் அன்பு கூற முடியாது. அன்னாலே அவன் எல்கானா சிநேகித்தபடினால் இரட்டிப்பான பங்கை அவன் கொடுத்தான் சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான வசனத்தை நான் இங்கே கோட் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ள அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் நான் நினைக்கிறேன் 35வது வசனம் வசிக்கிறோம். படிங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனம் படிக்கிறோம். படிங்க.
இப்படி பிரியாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதை
பலவீன நல்ல கவனிங்க பலவீனரை தாங்கவும் வாங்குவதை
பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும்
என்று இங்க பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க வேற இடத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த வசனத்தை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது பைபிள்ல. அவர் சொல்றாரு பலவீனரை தாங்கவும் மட்டுமல்ல வாங்குறதை பார்க்கதும் கொடுக்கிறதே பாக்கியம். சொல்றாரு இந்த போதனை நான் அவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் டைரக்ட்லி. பவுல் சொல்றாரு ஆண்டவர் எனக்கு டைரக்டாக இயேசு எனக்கு தந்த டைரக்டான போதனை என்ன தெரியுமா? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் ஆசீர்வாதம். ஆகவே எல்கானா தன் மனைவியை சிநேகித்தபடியால் அவன் குறைவுகளை பார்க்கவில்லை, அவளை ரெட்டிப்பா அன்பு கொண்டபடியால் ரெட்டிப்பான பங்கை கொடுத்து அவள் அன்பு கொண்டான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் உன்னிலும் மேலும் என்னிலும் மேலும் அன்பு கொண்டபடியால் தன் சொந்த குமாரனை ஒரே போராட குமாரன் நமக்கு தந்தரளி இவ்வளவாய் நம்ம அன்பு கொண்டார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். இது ஆவிக்குரிய ஒரு சட்டம். எந்த மனுஷனுக்குள்ள தேவ அன்பு பூரணப்படுகிறதோ, எந்த அளவுக்கு தேவ அன்பு நமக்குள்ள பெறுகிறதோ, அந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறவளாக இருப்போம். நான் பக்தியை குறித்து பேசல, நல்லா கவனிங்க. பக்தி உள்ளவர்கள் உலகத்தில் ஏராளம் இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் பலர் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அதிகம் போவான்? நாமும் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் பக்தி உள்ளவர்களாகத்தான் இருந்தோம். ஆகவேதான் நான் சொல்றது பக்தி உள்ளவன் எல்லாரும் பரலோகம் போக முடியாது. ஆனா பக்தி அது மெய்யான பக்தியாக இருக்கணும். வேதம் நமக்கு தெளிவாக மெய்யான தேவ பக்தி என்னவென்று நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அது போகட்டும். ஆகவே நாம் எப்பொழுதும் கொடுக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வர வேண்டும். அது தேவ அன்பு எந்த அளவுக்கு எனக்குள்ள பூரணப்படுகிறதோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கிற ஒரு மனுஷனாக மனுஷியாக மாறுவேன். எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறது தப்பு. இதுதான் அவன் கேட்டான். யாரு? இயேசு பார்த்து கேட்டான். யாரு? பேதுரு. ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூதாஸ் போய் பிரதான ஆசாரியை பார்த்து கேட்டா இயேசுவை காட்டி கொடுக்கிறேன் நீங்க எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? என கருமனவர்களே, இது வந்து கார்னல் மைண்ட், அதாவது மாமிச சிந்தை. வேத ரோமர் 8வது அதிகாரத்துக்குள்ள நீங்கள் போவீங்களாக இருந்தால் மாமிச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என கருமனவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருகிட்டே இருக்கணும். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்றது, நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவ ஆவினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறதா? கொட்டப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு மனுஷிக அன்புக்கும் தேவ அன்புக்கும் அது மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் போல இருக்கும். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நமக்குள்ளே தேவ ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு எப்பொழுதும் கொடுக்கிற அன்பு, தன்னையே கொடுக்கிற ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் உயிர் தன்னை கொடுக்கிற அன்புக்காக பெரிய அன்பு வேறு ஒன்றுமில்லை என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னாரு. கொடுங்கள் என்று சொல்லி போதித்த அதே இயேசு கிறிஸ்து தன் உயிரையும் உனக்காக எனக்காக சிலுவையில தியாக பலியாக கொடுத்தாரு. ஆகவே இதை குறித்து விவரமாக பேசிக் கொண்டிருக்க இது நமக்கு நேரவில்லை. ஆனா ஒன்று நிச்சயம், ஒரு சத்தியம் வெளிப்பட என்னவென்றால், அன்பு கூறாமல் கொடுக்க முடியாது. வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே ஆசீர்வாதம். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம சீர்தூக்கி பார்ப்போமே. நாம தான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகிட்டதே, நம்முடைய நிலப்பாடு என்ன? நம்முடைய மனசு எதை விரும்புது? எப்பயும் எதையாவது வாங்க விரும்புகிறதா, அல்லது நம்முடைய இதயம் மற்றவர்களுக்கு எதையாவது கொடுக்க விரும்புகிறதா? திங்க் அபவுட் யுவர்செல்ஃப். இப்படியான வார்த்தைகள் வேத வசனங்களும் வரும்பொழுது நம்ம மற்றவர்களை நாம சிந்திக்கிறது ஒரு பக்கம் விட்டுட்டு நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் ஏதாவது திறந்துறதுக்கு இடம் இருக்கா? என்ன என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு. 10:27 யோவான் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் தேவனுடைய பிள்ளைகளில் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி கொடுப்பார். அவங்க கருமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருக 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 நாம எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, இது தேவனுடைய தேவன் நமக்கு போதிக்கிற ஒரு போதனை மட்டுமல்ல, இது ஒரு தேவனுடைய ஒரு குணாதிசயம். இட்ஸ் நேச்சர் ஆஃப் காட் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தேவனுடைய தெய்வீக குணாதிசயம் எப்பொழுது நாம கொடுக்கிறவளா இருக்கணும். வாங்குற அந்த மனப்பான்மை உலகத்திலே இருக்கட்டும், ஆனா உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எப்பொழுதும் எதை நாம் கொடுக்கலாம் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு மனசுக்குள்ளே உள்ளவன் தான் தேவ அன்பிலே பூர்ணப்படுவோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ அவர்கள் அப்படி இருக்க என்பதுக்காக நீ என்னும் அப்படி இருக்கணும்படி அவசியம் இல்லை. அல்லது நியாய தீர்ப்பு நாளிலே இயேசுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் கொடுக்க இல்லை, இவன் கொடுக்கல, அவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, நானும் அப்படி இருந்துட்டேன், இயேசுவை கதவை துறவுங்க உள்ள போறதுக்கு சொல்லி நாம் அங்க போய் டெபிக்கு விடையலாது. ஆகவே என கருபார தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போறது. நாம வரும்போது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது ஒன்று கொண்டு போவதும் இல்லை. இது வெளிப்படையான சத்தியம். ஆகவே சத்தியம் நமக்கு எதை சொல்லுதோ, தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்து நம்முடைய கண்களை நாம் மூடணும். கத்துடைய நாமத்துக்கு பயமுண்டாண்டு. ஆகவே வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட போதனை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக வெளிப்படையாக நாம் சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு கூறாமல் கொடுக்க முடியாது. இங்கே அன்னாளை எல்கானா சிநேகித்தபடியால் ரெட்டிப்பான பங்கை அவளுக்கு கொடுத்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். போகட்டும், ரைட். இப்ப அந்த ஐந்தாம் வசனம், முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் திரும்ப படிக்க. 1 சாமுவேல் 1:5.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார்.
கொஞ்சம் பொறுக்குவார். அன்னாளை சிநேகித்தபடியால் ரெட்டிப்பான பங்கு கொடுத்தார். ஆனா அடுத்து என்ன சொல்ல தெரியுமோ, கத்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இப்ப கவனிங்க, இன்னைக்கு சிலர் சொல்கிறார்கள் என்ன, பிள்ளை இல்லாவிட்டால் அது சாபம் அப்படின்னு சொல்றாரு. பட் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், நான் அதை ஏற்றுக்கொள்ளல. இப்ப நல்லா கவனிக்க, நான் சொல்ல போற முக்கியமான காரணத்தை நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பிள்ளைகள் 127:4 தெளிவாய் சொல்றது, பிள்ளைகள் கத்தரால் வரும் ஆசீர்வாதம், சுதந்திரம், சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. பிள்ளைகள் நமக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், சந்தேகமே இல்லை. இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். ஆனால் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அது சாபம் என்று நாம் எல்லாரும் முத்திரை போட்டிருக்கூடாது. நன்றாய் தயவு செய்து விளையாட. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 75 வயசு, ஒரு சந்ததியை இவ்வளவாக பருகப்படும் என்று சொல்லி வானத்த நட்சத்திரத்தை காட்டிவிட்டார். சொல்லி கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் காத்திருந்தார். பட் அவங்க கேட்கிறேன், அந்த 24 வருஷமும் ஆபிரகாம் சாபத்தில் வாழ்ந்தாரோ அப்படின்னு அவர் போல சொல்லலாம். ஆனா அவருக்கு குழந்தை பிறந்தார். இட் இஸ் எஸ், குழந்தை பிறந்தது உண்மை. ஆனால் அந்த வாழ்ந்த அத்தனை வருஷங்களும் அவன் சாபத்தில் வாழ்ந்தான் என்று நாம சொல்ல முடியாது. ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அவன் திருமணமாகும் பொழுது 40 வயசு, ஆனா பிள்ளை பிறக்கும் பொழுது ஏசாவும் யாக்கோபும் பிறக்கும் பொழுது 60 வயசு. 20 ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லை. சொல்ல முடியுமா 20 ஆண்டுகள் ஈசாக்கு சாபத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி? யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள், ராகேலுக்கு பல வருஷங்களாக பிள்ளை இல்லை. சொல்ல முடியுமா அவர் சாபத்தில் இருந்தாள் சொல்லி? ஆகவே பிள்ளை பெறாத சில 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 காரியங்கள் சாபத்துக்குள்ள இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா எல்லாவற்றையும் ஒரு திராசில போடுறது மடமத்தனமாகும். நான் சொல்லல கபடி. சில பேருக்கு சாபத்தினால பிள்ளைகள் பெற முடியாம இருக்கிறத நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா எல்லாத்தையும் நாம் ஒரே திராசுல போட்டு நாம நியாயம் தீர்க்கவே கூடாது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இப்ப ஒரு வசனத்தை படிங்க, எல்லாரும் தயவு செய்து முக்கியமான ஒரு வசனம் நாம வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 4:5 படிங்க. 1 கொரிந்தியர் 4:5 கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க,
காலத்துக்கு முன்னே
யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். முடிஞ்சாத அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் வருமளவும் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். யாருக்கு எழுதப்படுகிறது? கொருந்து சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. என்னவென்றால், கர்த்தர் வருமளவும் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க, தீர்ப்பிடாதிருங்கள். தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது
அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால். அதான் நான் சொல்றது கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. அவனவனுக்குரிய புகழ்ச்சி எப்பொழுது வெளியாக தெரியுமோ, அவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன செய்தோம் என்பதன் அடிப்படையிலே அவனவனுக்குரிய புகழ்ச்சி அவர் வரும்பொழுது வெளியாகுமா, வெளியாகுமா. ஆகவே காரியம் இப்படி இருக்கிறபடியால், சத்தியம் இப்படி இருக்கிறபடியால், அவர் வருகிறதுக்கு முன்பே, காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்து தீர்ப்பு செய்யாதிருங்கள். ஆகவே அன்னாளுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தார். பார்த்தவர்கள் எல்லாம் அவளை குறித்து எதெல்லாமோ சொல்லி இருக்கலாம், ஆனா தேவன் அவளுடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறார். யாரு திறக்க முடியும்? தேவன் ஒன்றை பூட்டினால் யாரு திறக்க முடியும்? தேவன் ஒன்றை அடைத்தால் யாரு திறக்க முடியும்? ஆண்டவர் ஒன்றை திறந்தால் யாரு பூட்ட முடியும்? ஆகவே காரியங்களை தெரியாதபடி கண்டு மாதிரி நாம கதைச்சு நாம பாவத்தை தேடிடக்கூடாது. ஆண்டவர் வர்றதுக்கு முதல், காலத்துக்கு முந்தி யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இயேசு கிறிஸ்து பலப்பிரசங்கத்தில் சொன்னாரே, என்ன சொன்னாரு, தீர்ப்பிடாதிருங்கள், தீர்ப்புக்குள்ளாதீர்கள். டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் எனிவன் அக்கார்டிங் டு யுவர் மைண்ட். சொந்த புத்தியின்படி எந்த காரியத்தையும் எந்த நபரையும் குறித்து தீர்ப்பிடுறதுக்கு முயற்சிக்காது. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் தந்திருக்கான், நிதானிச்சு தான் ஆக வேண்டும். நல்லது எது, கெட்டது எது, சரி எது, பிழை எது, நன்மை எது, தீமை எது, நாம டிசைன் பண்ணலாம். நாம் நிதானிக்கணும், நிதானிக்கணும். நிதானிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் இடம் தந்திருக்கிறார், ஆனால் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு இடம் தரல. ஏனென்றால் தீர்ப்பிடுறது அவருடைய கருத்தில் இருக்கையா. ஆகவே தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க, அவர் அண்ணாவுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார். உலகம் பார்த்து சொல்லியிருக்கலாம் அவளுக்கு அப்படி இப்படி சொன்ன, ஆனால் ஆண்டவரோட நோக்கத்தோடு அதை வச்சிருந்தார். சக்கரியா எலிசபெத் வயது சென்று ஆயிட்டது, நோ சைல்ட். சமுதாயம் எதையெல்லாம் சொல்றது, அவன் ஒரு ஊழியக்கார், ஆசாரியன். ஆலயத்துக்கு அடிக்கடி ஓடுறாரு, ஊழியம் செய்யறாரு, கத்தர் கத்தர் என்றாரு, சப சபை என்றாரு, ஜபம் ஜபம் என்றாரு, ஏசு ஏசு என்றார். அங்க பாரு, சொல்ல முடியுமோ அது சாபம் சொல்லு. ஆகவே நம்ம எல்லாவற்றையும் ஒரே திராசில போட்டு நம்ம நிறுக்கக்கூடாது. சோ சம்பவங்களை கத்திரத்தில் நம்ம விடணும். ஆகவே கத்தர் அவருடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறார். ஆகவே என்னை பொறுத்தவரை சொல்லு, என்ன கேட்டீங்களா இருந்தால், பிள்ளை பெறாதவர்கள் எல்லாம் சாபத்துக்குள்ளே இருக்கான்னு சொல்லி தயவு செய்து ஜட்ஜ் பண்ணாது. அப்படி பார்த்தா நான் உங்க டைரக்டா கேட்கிறேனே, இன்றைய தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் மின்னி மினுக்கு கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஊழியர்கள் பலருக்கு இந்த குறை உண்டே, சொல்ல முடியுமோ? அவர்கள் சாபத்தில் இருக்கிறார்கள் எப்படி ஊழியர்கள் சொல்ல முடியுமோ? கர்த்தருடைய கற்பத்தை அடைந்திருக்கிறார். ஆகவே யாதொன்றை குறித்தும் காலத்துக்கு முன்பே நாம் நியாய தீர்ப்பு செய்யாமல் ஆண்டுத்தனை நாம் விட்டுருவோம். ஒருவேளை கத்திரத்தில் ஏதாவது நோக்கம் வச்சு வீடணும், நாம சிருஷ்டிகரும் இல்லை, நாம என்ன உண்டாக்குறவனும் அல்ல. காட் நோஸ் எவ்ரிதிங், எல்லாமே அவருடைய சொற்படி நடக்கிறது, எல்லாமே அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆண்டவுடைய நாமத்துக்கு பவுடாட் ஸ்தோத்திரம். போகட்டும், அகல படிங்க, ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் சீக்கிரம் படிங்க.
கர்த்தர் அவள் கற்பத்தை அழைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்.
பாருங்க நடக்குது.
அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வரும் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்?
பாருங்க எப்படி இருக்குது, என்ன அருமையான ஒரு கப்பலப்பா. எல்கானா உண்மை பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு. எல்கானா என்ன, அவள் இவளை மனமடிவாக்குவா. கதைக்க கூடாதவர்களை கதைச்சு மனமடிவாக்குறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. மற்றவர்களை மனமடிவாக்குறதுக்குரிய வார்த்தைகளை சொல்றதுக்கு எவருக்கும் நமக்கு கட்டுத்தரபடி அவசியமே இல்லை. அட, நன்மையான வார்த்தைகளை பேசவும், மற்றவர்களை கட்ட, மற்றவருடைய காயங்களை ஆற்ற, மற்றவர்களை தேற்றத்தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. பாருங்க, அவள் கர்த்தருடைய கற்பத்தை அடைத்திருந்தபடியா இவள் என்ன செஞ்சிருக்காள், அவளை மனமடிவாக்கத்தக்கதாக ஒரே வீட்டில் நடக்குது பிரச்சனை. ஐயா அவ்வப்போது அவுட் போயிருவாரு, இது உள்ள நடக்குது பிரச்சனை. ரெண்டு பேருக்கு இவள் அந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை வேதனைப்படுத்தினாலும் தெரியாது. இவ என்ன செய்வா தெரியுமோ, இவ என்ன கவனிங்க, பெரியநாள் என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அன்னால வேதனைப்படுத்தினாலோ இவள் என்ன செய்வாட்டா, ரெண்டு காரியம் செய்வாள். ஒன்று அழுதுட்டு இருப்பாள், பட் என்னன்னு செய்வா தெரியுமோ, சாப்பிடாம இருப்பா. எனக்கு தெரிய அல்லது நான் அறிய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இதுதான், வீட்டில் ஏதாவது பிரச்சனைடா, கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, இந்த ரெண்டு காரியத்தை இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன செய்வாங்க, ஷோ ஒன்று அழுதுட்டு இருப்பாங்க, அடுத்த காரியம் என்ன தெரியுமோ, சாப்பிடாம இருப்பாங்க. ஏ சாப்பிடல, வீட்டில் பிரச்சனை. ஏ சாப்பிடல, அவர் என்ன பேசிட்டாரு. இவரை கவனிங்க, இங்க பேசினது எல்கானா இல்ல, பெரினா. ஆனா அந்த குடும்ப தலைவர் நல்ல கணவன் நல்ல புருஷன் வந்து கேட்கிறது தெரியுமா, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிறாய். அது மாத்திரம் இல்ல, பத்து குமாரர் பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அவருடைய அன்பு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இதுதான் உண்மையான அன்பு. கேட்க, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிறாய். இன்னைக்கு அப்படிங்க, இன்னைக்கு அழுகிற உள்ளங்கள் அநேகம். அவர் ஆற்றுபவர்களுக்கு அவர்களை ஆற்றுவதற்கு ஆக்கல். ஏன் அழுகிறாய் என்று கேட்கறதுக்கு வாழல. தருமையிலே இரவுகளிலே அழுகிற உள்ளங்கள் அநேகம். அற ஒன்று நிச்சயம், நம்முடைய ஆண்டவரோ கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. வரைக்கு பாருங்க, இப்ப அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து கேட்கிறார், பல அழுதாலும் ஏன் அழுகிறான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்க பாருங்க, அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது எல்கானா வந்து கேட்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன்னா சாப்பிடாம இருக்கிற, சாப்பிடு. வீட்டுல பிரச்சனை வந்து ஒரு பகுதி சாப்பிடாம இருந்தால் மற்ற பகுதி அதை கண்டுகொள்ளாது. நீ சாப்பிட்டான சாப்பிடாவிட்டான, நான் போறேன் எந்த போக்கில் பார்ப்போம், எந்த போக்கில் நான் இருக்கிற என் பாட்டில். ஆனா சோ அண்ட் சோ சோ இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் இல்ல. எல்கானா ஒரு நல்ல குடும்ப, நல்ல ஒரு கடவுள், நல்ல ஒரு புருஷன். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு அநேகம், படிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம். சோ ஏன் அழுகிறாய், பத்து குமார பார்க்கலும் தாவீதுக்கு அதிகமல்லவா என்று சொல்லி தன் மனைவியை தேற்றுகிற நல்ல ஒரு கணவனாக புருஷனாக அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்க அங்கால தொடர்ந்து வசனத்தை.
அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தால் ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கட்டாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண்புள்ளியை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு
கொடுப்பேன். இப்பதான் அக்காலத்துக்கு வர அன்னாளின் ஜெபம் நமக்கு ஒரு சவால் தான். அன்னாட ஜெபத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட அல்லது கவனித்துக் கொண்ட ஐந்து முக்கியமான குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அன்னால் எப்படி ஜெபித்திருக்கிறார் என்பதை பார்த்து நாமும் அதுபோல ஜெபிக்கிறது நல்லதா. சோ வி ஹாவ் டு ப்ரே பிப்ளிக்கலி. நாம் வேதத்தின் முறையில கற்றுக்கொள்றது நல்ல, வேதத்தின் முறையில ஜெபிக்கிறது நல்லது. ஆகவே அன்னால் எப்படி செபித்தான்னு சொல்லி பார்த்து நாமும் அதன்படி செபிக்கிறது தேவன்புக்கு முன்பாக பிரியமும் பிரீதியுமா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன கவனிங்க, பத்தாவது வசனம் சொல்றது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணார். ரைட். முதலாவது அன்னால் எப்படி செபித்திருக்கான்னு சொன்னால் கண்ணீரோடு செபித்திருக்கிறார். அந்த கவனிங்க, அன்னால் எப்படி செபித்திருக்காளாம், கண்ணீரோடு செபித்திருக்கிறார். சோ நம்ம எல்லாரும் அழுகிறோம். நல்லா கவனிங்க, வேதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, நம்பி இருக்க நம்மளை கைவிடும் பொழுது, வியாதிகள் நம்மை நெருக்கும் பொழுது, சோ அண்ட் சோ நாம் என்ன செய்யறோம், நாம் அழுகிறோம். துக்கம் மேலிடுவதால, வேதனைகள் அது அதிகரிப்பதால நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஆகவே அன்னால் என்ன செஞ்சிருக்கிறாள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது அவள் ஊக்கமாக ஜெபித்திருக்கிறாள். ஆகவே அன்னால் எப்படி ஜெபித்தாண்டா, கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காள், பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாள். நாமும் தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு கல்லு போல இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவளாக இராமல், தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிறது மிகவும் தேவனுக்கு முன்பாக ஏற்றதாகவும் நன்மையானதாகவும் இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வடிவாக கற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் 5:7 வாசிப்போமே, சீக்கிரமா படிங்க.
அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும்
விண்ணப்பம் பண்ணி
வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயப்புக்கு திரும்பித்தான் கேட்கப்பட்டார். இப்ப என்ன பண்ணீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் நிருப ஆக்கியோர் நமக்கு ஒரு முக்கியமான தகவலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில், அதாவது உன்னையும் என்னையும் போல மாமிசத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர் எப்படி செபிச்சிருக்கிறாராம், கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் செபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து கூட கண்ணீர் விட்டு செபிச்சிருக்கிறார், அன்னால் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறார். உடைந்த உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்கிறாரு, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணிக்க மாட்டீர். நறுங்குண்டு நொறுங்குண்ட இதயத்தில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜபங்களை கர்த்தர் கருத்தாக கேட்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்ணீரோடு ஜபிக்கிறவளாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி ஜபித்திருக்கிறார். நான் சில நேரத்தில் யோசிக்கிறது என்ன தெரியுமோ, கவனிங்க, நமக்கு தான் வீடுல என்ன பிரச்சனை அழுவோம், நல்ல வேலையில் என்ன பிரச்சனை அழுவோம், அல்ல காசில் என்ன பிரச்சனை அழுவோம், அல்லது பிள்ளைகள் பிரச்சனை அழுவோம், வேற என்ன வியாதி அழுவோம். அவர் பல விதங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாமிசத்தில் இருந்தபோது நெருக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் இயேசு ஒரு கட்டத்தில் சொன்னாரு, நான் முழுக வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகளில் ஏதாவது ஒரு சொல்லிலே குற்றம் கண்டுபிடித்து சுற்றி திரிகிற ஒரு பரிசெய கூட்டம் எப்பொழுதும் அவரை குற்றப்படுத்துறதும் அவர் மேலே கேள்வி கடைகளை எறிகிறதும் இயேசு தேவட குமாரன் இல்லையென்று நிரூபிக்கிறதுக்கு அவரை சுத்தி திரிந்த ஒரு கூட்டத்தின் மத்தியிலே பல நெருக்கங்களின் மத்தியிலே இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டிருந்தது. பல நெருக்கடிகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக, தனக்கு நியமிக்கப்பட்ட கிரியைகளை செய்து முடிப்பதற்காக அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு ஜெபித்து போராடி ஜெபித்து தன் ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நான் சொல்லுவேன், இயேசுவே ஜெபித்தார் என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் ஜெபம் எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை யோசிச்சு பாரு. இயேசுவே தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமாக இருந்தவர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இப்படி கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபிப்பாராக இருந்தா உனக்கும் எனக்கும் ஜெபம் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம் என்பதை கொஞ்சம் யோசித்துப்பார். இன்னைக்கு பல தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறது இல்லையே, பல தேவனுடைய பிள்ளைகள் ஊக்கமாக மன்றாடுகிறது இல்லையே. கதைக்க தெரியும், ஆனா ஜெபிக்க தெரியுமோ? ஒரு நாளைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எவ்வளவு நேரம் நாம ஜெபிக்கிறோம், ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் நாம ஜெபிக்கிறோம், எல்லாம் மறந்துடாதீங்க. நமக்கு தான் மறைவு, ஆனா ஆண்டவர் பரலோகம் எல்லாத்தையும் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்குது. பாரு, நாம கணக்கு விடக்கூடாது. ஜெபிக்காம ஊழியம் செய்யற, நான் சொல்லுவேன், ஜெபிக்காத ஊழியம் செய்யாது. உன் ஊழியம் அவருக்கு என்னதுக்கு? ஜெபிக்க தெரியாத தேவனுக்கு முன்பாக நிக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு, மனுஷனுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு என்ன தகுதி வேண்டி இருக்குது? தேவனை தரிசிக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு, மனுஷனுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு என்ன தகுதி வேண்டி இருக்குது? அவே தேவோட ஊழியர்கள், ஊழியர்கள் சேர்வுகள் ஜெபிக்கிறவளாக இருக்கணும், தேவனோடு உறவாடவள் அறிக்கொள்ள தேவனை கிட்டி சேர்வலாக இருக்கணும். கிருபையின் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்கிற சகோதரிகளோ சகோதரிகளோ தம்பிமாரோ தங்கச்சிமாரோ ஒவ்வொருவருக்கும் நான் கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தை சொல்ற புத்திமதி என்னவென்றால், ஜெபிக்காமல் தயவு செய்து ஊழியம் செய்யாதே. முதலாவது நாம அவருக்கு முக்கியம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நீ மன்றாடு. ஆண்டவர் ஏதாவது செய்தால் ஒழிய நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நீ பேசுற வார்த்தையினாலும் ஒருதனுக்குள் ஒன்று நடக்க போறதில்லை. ஆண்டவர் ஏதாவது செய்தால் ஓடி உண்டு நடக்க. ஆகவே கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய தேவ ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே செயல்படத்தக்கதாய் தேவ சமூகத்தில் இருந்து நாம் மன்றாடி போராடி செபித்து நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். அப்படிப்பட்ட ஊழியம் தான் தேவனுக்கு முன்பாக கனம் உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியம் தான் கனி உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியம் தான் நீடிச்சு நிலைச்சிருக்கும் பாருங்க. ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துட்டா நாம என்ன செய்யறோம், எங்க ஓடுறோம், கொஞ்சம் யோசித்து பாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பல தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, மண்டாடுறதில்லை. God knows everything. உட்கார்ந்திருக்க உங்களையும் என்னையும் தேவன் அறிவார். உன்னை மனசில் தொட்டு பார்த்து சொல்லு, நீ ஆண்டவரிடத்தில் மண்டாடுறியா, ஜெபம் பண்றியா, வேண்டுதல் செய்கிறாயா, தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிறாயா? ஓடி தெரிகிறது, அலைஞ்சு தெரிகிறது, அங்க போறது, இங்க வாரது, அதை தேடுறது, இதை தேடுறதுக்கு. They are so busy, but they don't have enough time to seek the kingdom of God first of all in their life. What a miserable thing, what I am saying. So தேவனுடைய சமூகத்தில் நமக்கு உட்கார தெரியணும், ஆண்டவோட முகத்தை ஜெபத்தினால தேட தெரியணும், மன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம வறண்டு பண்ணது போல இருக்கணும், நமக்கு சரியான ஜெபம் வாழ்வு இல்லை. ஏன் நாம ஒரு ஆசீர்வாதமாக வாழ முடியாமல் இருக்குது, நமக்குள்ள ஜெபம் இல்லை. ஆசீர்வாதமான வாழ்க்கைன்ற நாம் என்ன கருத்து தெரியுமோ, நல்லா படிச்சிருக்கணும், காசு இருக்கணும், படம் இருக்கணும், வீடு இருக்கணும், நல்ல வாகனம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்களை, அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுகிறேன். நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ, தட்டி சிம்போட்டி மட்டுமடி எனக்கு நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்து செத்து போறதுல என்னதாயா இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு நீயே ஆசீர்வாதமாக வாழ்ந்து செத்து போறதுல உலகத்தில் இருக்கலாம், அப்படித்தானே இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய சித்தம். இங்கதான் நம்ம அர்ப்பணிக்கணும். அவன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செபிக்கிறவளாக இருக்கணும், மண்டாடவளாக இருக்கணும். உன் தனி செப அறையில எவ்வளவு நேரத்தை செபிக்கிறாய், மண்டாடுகிறாயா, விண்ணப்பம் பண்றாயா, கொஞ்சம் யோசித்து பாரு. இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணார், ஊழியத்துல ரொம்ப பிஸி. சில நேரத்தில் இயேசுவை தேடுவாங்க, இயேசுவே காலையில பார்த்தா அங்க வனாந்திரத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார், கடற்கரை ஓரத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார், மலையில போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். இயேசு ஜெபித்து ஜெபித்து ஜெபிச்சுட்டு தானே தன் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கார். அவரே அப்படி ஜெபிச்சு ஊழியத்தை நிறைவேற்றிப்பார், தான் வாழ்ந்திருப்பார். அந்த உனக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகம் தேவை என்பதை யோசித்து பாரு. உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்பட, உன் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, நீ ஊக்கமாக ஜெபிக்கிறதாக இருக்கும். உன் பிள்ளைகளை எதிர்காலம் சிறப்பாக இருக்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட பெற்றோர் ஜெபிக்கிறவளாக இருக்கணும் பாருங்க. நாம் தேவனை கிட்டி சேருவதற்கு ஜெபிக்கிறவளாக இருக்கணும். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ நமக்கு ஜெபம் அதிகமாக தேவையாக இருக்குது. தேவனுடைய மைண்டை அறிய, தேவனுடைய சித்தத்தை அறிய, தேவனுடைய வழிகளை அறிய நமக்கு ஜெபம் அதிகமாக தேவையாக இருக்கிறது. வீட்டில் ஜெபிக்கிறது இல்லை, வீட்டில் பிரச்சனை, கண்ணீர் விட்டு என்ன பிரயோசனம்? அண்ணாலும் இந்த வாழ்க்கையில குறைவு இருந்தது அவளுக்கு தெரியும். நல்லா என் குறையை தீர்க்கிறதுக்கு தேவனால் அல்லாமல் வேற ஒருவரால் கூடாது. ஆகவேதான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அவள் செபித்தாளாம். நானும் நீயும் கண்ணீரோடு செபிக்க கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு செபித்திருக்கிறார். நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 56:8 வாசிங்க. சங்கீதம் 56:8
என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இருக்கிறவரு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவுடைய ராஜ்யத்து நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைகள் நிமித்தம், ஆண்டவர் இயேசுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் விடுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் கணக்கில் இருக்குது என்பது மறந்துடாது, கணக்கில் இருக்குது என்பது மறந்துடாதே. ஆனா இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் அழுது புலம்புற கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கும் என்றும் எனக்கு தெரியல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம விடுகிற கண்ணீர் இருக்குது பாருங்க. நறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பிழியப்பட்டு அதன் நிமித்தம் நாம விடுகிற கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாராம், துருத்தியில வச்சிருக்கிறாராம். ஆகவே அன்னால் கண்ணீரோடு ஜெபித்தால் நாமும் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாது ஸ்தோத்திரம். இரண்டாவது 11 வசத்தை படிங்க. 1:11 படி.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்,
உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு.
போதும் போதும் பாருங்க. முதலாவது அவள் கண்ணீரோடு ஜெபித்தால், ரெண்டாவது அவள் கருத்தாக ஜெபிச்சிருக்க. பாருங்க, கருத்தாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக ஜெபிக்க தெரியணும். நாம் ஆண்டோட சமூகத்துல போறதுக்கு முதல்ல நாம என்னத்துக்காக ஜெபிக்க போறோம் என்று நமக்கு தெரியணும். எனக்கு அப்படிங்க, சில பேருக்கு ஜெபிக்க போனா என்னத்துக்காக ஜெபிக்க போறோம் தெரியாது. நான் ஒன்று கேட்கிறேன், ஹலோ, மார்க்கெட்டு போறோன்னு வைங்களேன், ஷாப்பிங் செய்ய போறீங்க, என்ன வாங்க போறீங்க தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? நமக்கு தான் அதை நல்லா தெரியுமே. ஒரு ஷாப்பிங் செய்யப்போ கடைக்கு போறதுக்கு முதல்ல என்னென்ன வாங்க போறோம்னு சொல்லி எனக்கு வீட்டுல பட்டியல் போட்டு தருவாங்க, எழுதி தருவாங்க, நான் போ அதெல்லாம் பார்த்து பார்த்து பொத்தன் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா நமக்கு போறதுக்கு முதல், மார்க்கெட்டு போறதுக்கு முதல்ல என்ன வாங்க போறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவிடத்தில் நாம போகும் பொழுது, மண்டாட போகும் பொழுது என்னத்துக்காக ஜெபிக்க போறோம், எதுக்காக ஜெபிக்க போறோம், ஒரு பட்டியலை போடு. அப்போ உடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கும், ஒழுங்கானதாக இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு நேரம் போறது தெரியாம இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் போறதுக்கு முதல்ல எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேணும், கண்டதையெல்லாம் கொட்டக்கூடாது. அதுபோக தனி ஜபத்தில் எப்படி ஜெபிக்கிறது, கூட்டு ஜபத்தில் எப்படி ஜெபிக்கிறது சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் யோசித்து நாம ஜெபிக்க வேண்டும். தனி ஜபத்தில் நீ எப்படி ஜெபம் பண்ணு, அது நீயும் தேவனும். ஆனா when we come together, நாம் கூடி வரும் பொழுதோ கூட்டு ஜபத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் என்னத்துக்காக ஜெபிக்க போகிறேன், எப்படி ஜெபிக்க போறேன் என்பதை அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிறது கருத்தான ஜபமாக. ஆகவே நாம எப்படி ஜெபிக்க போறோம் என்பது நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கிறது சரியானதாகும். எலியாவை தான் நாம வாசிக்கிறோமே, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாக ஜெபம் பண்ணு சொல்லி நாம வாசிக்கிறோமே. கருத்தான ஜெபத்துக்கு கருத்தாக பதில் கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவ சமூகத்தில் மனம் பதறி வாயால பேசாதுன்னு சொல்லி நாம பிரசங்கில நம்ம வாசிக்கிறோமே. தேவன் முன்பாக நாம நிற்கும் பொழுது பயபக்தியாக என்னத்தை ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள். காலம் போகுது, வருஷம் போகுது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நாம இருக்க கூடாது. வருஷங்கள் போக போக நாம வளரணுமே. 3 வயசுல இருக்கிற புள்ள போல கதைச்சா பெற்றோருக்கு துக்கம் தாங்க முடியாம இருக்குது. 10 வயசுல இருக்கிற புள்ள 3 வயசு புள்ள போல கதைச்சா எப்படி இருக்கும், வேதனை இருக்காது. அது போல வருஷங்கள் போக 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 தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கருத்தாக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஜெபிக்கிறது. எனக்கு ஆரம்ப நாட்கள் ஜெபிக்க தெரியாது. நான் என்ன செய்வேடா, எனக்கு நல்லா தெரியும் உங்க ஜெபிக்க கண்ண மூடுவாங்கன்னு சொல்லி. நான் என்ன செய்வேடா, பைபிள பார்த்து ஒரு பொருத்தமான 5-6 வசனத்தை அதுல எழுதி போடுவேன், எழுதி ஒரு துண்டு எழுதி மடிச்சு பொக்கிட்டு வச்சிருவேன். இப்ப ஜெப நேரம் பெரும்பாலும் ஜெபஸ் அதுல இருந்தா அப்படின்னா அவங்க கண்ணை மூடுவாங்க, ஜெபம் பண்ணு போட்டு ஏதாவது சீட் இருந்து கண்ணை மூடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எந்த டைம் வரைக்குள்ள நைஸா நான் பொக்கிட்டு இருந்து பேப்பரை படி எடுப்பேன், பார்ப்பேன், அதே இல்லாத சொல்லி மல மல ஒன்று வாட்சி சொல்லி இயேசு நாமத்தை சொல்லி முடிச்சிருவேன். இப்ப அப்படி செய்யலாம, வருஷம் போக போக இப்ப நான் அப்படி செஞ்சு கொண்டிருக்கலாம். கருத்தாக உனக்கும் எனக்கும் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே. எப்படி ஜெபிக்க உண்டு, தேவடத்தில் எப்படி மண்டாடம் உண்டு, தேவ பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அண்டாலோ எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொண்டார். சோ நாமும் ஜெபத்தில் போய் கண்டதையும் அலம்பாமல் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள்வது சிறப்பானதாகும், தேவையானதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு பாடு. 3 அதே வசனம் திரும்ப படி, 11 சீக்கிரமா படி.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான்.
சரி, பொருத்தனைப்படுறான் சொல்லிட்டு பாக்குறோம். மூன்றாவதாக அவர் எப்படி ஜெபித்தாலும் பொருத்தனைப்படி ஜெபிச்சிருக்கார். முதலாவது கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறாள், இரண்டாவது கருத்தாக ஜெபித்திருக்கிறாள், மூன்றாவது பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்கிறாள். இது வேதத்தின் பாணிகளில் ஒன்று, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறது. ஹலோ, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறது. அன்னால் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிருக்கிறார். சோ நாமும் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறது நல்லது. இதை குறிச்சு பிரசங்கின் புத்தகம் தெளிவாக சில குறிப்புகள் நமக்கு தெரியுது. அதை கொஞ்சம் பார்ப்போமே சீக்கிரமா. பிரசங்கின் புத்தகம் 5 அதிகாரம் சீக்கிரமா வாருங்க. நேரம் பிரசங்கின் புத்தகம் 5 அதிகாரம் 4-5 வாசி. 4-5
நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாம போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம்.
கவனிங்க என்ன சொல்லுது பிரசங்க புஸ்தகம். ஒரு பொருத்தனையே நீ பண்ணினா அதை செய்யாம விடாது. அப்படி நீ பொருத்தனை பண்ணி செய்யாமல் விடுறதை பார்க்கலும் நீ பொருத்தனை பண்ணாமல் விடுறது நலம். ஹலோ, இந்த வேளையில இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்கும் நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை ஒருவேளை கடந்த நாட்களிலே கத்தரிக்கண்டி நீ ஏதாவது பொருத்தனை பண்ணி செய்யாமல் விட்டிருந்தால் தயவு செய்து இப்போது அந்த நிலைமைக்கு வாண்டு அன்போடு கேட்கிறேன். கடந்த நாட்களிலே கத்தருக்கு ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி நீ செய்யாமல் விட்டிருந்தால் தயவு செய்து இந்த நேரத்தில் அதுக்கு ஒப்புக்கொடு. நீ செய்வேன் சொல்லி ஆண்டவருக்கு பொருத்தனைப்பட்டது செய்து முடிக்கிறது கத்தருக்கு ஒப்புக்கொடு. ஏனென்றால் ஆண்டவரோடு நாம விளையாடக்கூடாது. அது நெருப்போடு விளையாடுறது போல என கவனிங்க. நாம தேவன் உண்மையுள்ளவர். நாம் ஆண்டவரோடு ஆண்டவருக்கு ஆண்டவரே இப்படி செய்வேன் சொல்லி நாம ஒரு பொருத்தனை நாம பண்ணியிருந்தா அதை நாம நிறைவேற்றணும். வேண்ட, நாம் தேவனோடு டீல் பண்றோம் என்பது நாம மறந்துடக்கூடாது. ஒரு மனுஷனோடு அல்ல, தேவனோடு நாம் என்ன சஞ்சரிக்கிறோம். ஆகவே தேவனோடு நீ கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி செய்யாமல் விட்டிருந்தால் தயவு செய்து இந்த வேளையில உடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடு, அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றணும் சொல்லி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடு. அது மிகவும் தேவையானது. ஆகவே பொருத்தனை பண்ணி செபிக்கிறது மிகவும் அவசியமானது. வேதத்தின் பாணிகளில் ஒன்று. அன்னால் பொருத்தனை பண்ணி செபித்தால் கர்த்தர் அவருடைய செபத்தை கேட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோமே. போகட்டும், அடுத்தது நாம் வாசிப்போமே. ரைட், 15
அன்னால் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திரட்சிரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்.
அதான் முக்கியம். கவனிங்க, கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். மிக அருமையான வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. அன்னால் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊட்டி விட்டாள். இப்ப என்ன கவனிங்க, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்ட முடியுமோ என்று கேட்டால் அண்ணா சொல்லுவாள் எஸ் சொல். ஹலோ, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்ட முடியுமா? இப்ப நாங்க நாம வாசித்த வசனது, அவள் தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊட்டி விட்டாள். அர்த்தம் என்ன? எப்படி நாம் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்ட முடியும் என்று சொல்லி கேட்டா, நம்முடைய மனசில இருக்கிற வேதனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ குறைவுகளோ எதுவோ அது எல்லாவற்றையும் வார்த்தையினால தேவ சமூகத்தில் கொட்டி விடுறது நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒட்டி விடுறதா? ஹலோ, இடைக்கு சிலர் என்ன செய்ய சொன்னா மறைக்கிறது, எங்கே ஆண்டவிடத்தில் உண்மையை சொல்றது இல்லை. நீ தப்பு செஞ்சுட்டா தப்பு செஞ்சுன்னு சொல்லிடு. புலம் செஞ்சிட்டா தேவ சமூகத்தில் புலம் செஞ்சிட்டேன்னு சொல்லிவிடு. பாவம் செஞ்சா பாவம் செஞ்சிட்டு ஆண்டவரே மன்னிடுன்னு சொல்லி அறிக்கை செய். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுறவனும் இறக்கம் போடுவான். ஆகவே ஆண்டவருக்கு நாம் ஒன்றையும் மறைக்க கூடாது. இப்ப என்ன கவனிங்க, நாம மறைத்தாலும் அவருக்கு ரகசியம் என்றது ஒன்று இல்ல. God knows everything, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நீ அவருக்கு மறைக்க கூடாது, நான் அவருக்கு ஒன்றையும் மறைக்க கூடாது. என் உள்ளத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளோ வேதனைகளோ துக்கங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வட்டவர் எனிதிங் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நான் ஊட்டி விடுகிறேன், கொட்டி விடுகிறேன். அண்ணா அப்படித்தான் செய்தார். அவள் தன் மனதில் இருந்த பாரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், நோவுகள் எல்லாவற்றையும் வெளி செய்த தெரியுமோ, தேவ சமூகத்திலே கொட்டி விட்டான். அவள் தன் இருதயத்தை ஊட்டி விட்டான்னு சொல்லி சொல்லுங்க. ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எடுங்க, ரெண்டு நல்ல நண்பர்கள் எடுங்க. அவங்க என்ன செய்ய, அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக பேசிக்கொள்வாங்க. அப்படித்தானே? ரைட். அம்மா பாட்ட தான் சில காரியங்களை சொல்ல முடியாது, போதகருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி, அவதான் நல்ல நண்பன் சொல்றோம். இப்ப என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து யோவான் 15 அதிகாரத்தில் ஒரு மறக்க முடியாத வார்த்தையை சொல்ற, என்ன தெரியுமா, என் பிதாவிடத்திலே நான் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததினாலே உங்களை சிநேகிதன் என்றார். அல்ல கவனிங்க, என் பிதாவிடத்தில் நான் கேட்டு எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒன்று இடத்துல இல்லப்பா, என் பிதாவிடத்தில் நான் கேட்டு எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னபடியாலே நான் உங்களை சிநேகிதன், ஐ ஹேவ் கால்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்போஸ்தலர்களை பார்த்து தன்னை பின்பற்றவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனென்றால் என் பிதாவிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனப்பா, என் மனசுல ஒன்றும் இல்லை, என் மனசுல ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், ஆகவே நான் உங்களை சிநேகிதன் என்றேன். என்ன கருமானவர்களே, ஆண்டவரோடு அல்ல கவனிங்க, ஆண்டவரோடு ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல நாம பேச கற்றுக்கொள்ளணும். ஹலோ, ஆண்டவரோடு கர்த்தரோடு ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல நாம் பேச கற்றுக்கொள்ளணும். ஒன்றே மறைக்க கூடாது, ஒழிக்க கூடாது, அறகுறையாக ஆண்டவருக்கு சொல்லக்கூடாது. சரி, சொன்னா ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாத்தையும் சொல்ல தெரியலையே. அப்படின்னா யாரை நாம நம்புகிறோம், மனுஷனை நம்புகிறோமா தேவனை நம்புகிறோமா? நான் ஒன்று சொல்லுவேன், கவனிங்க கவனிங்க, தேவனை நம்புகிறவன் செபம் பண்ணுவான், தன்னை நம்புகிறவன் அல்லது மனுஷனை நம்புகிறவன் செபம் பண்ண மாட்டான். தேவனை நம்புகிறவன் ஜெபம் பண்ணுவான். ஏன்னா என் கர்த்தாவே எல்லாமே உம்மாலேதான், உம்மாலேதான், எனக்கு வேற வழியில நீதான், எனக்கு எல்லாமே நீதான், அவர பாதத்தை பிடிச்சு. ஆனா தன்னை நம்புறவனோ அல்லது மற்ற மனுஷங்களை நம்புறவனோ அவன் ஜெபிக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை அங்கே இல்லை, இங்கே இருக்கு. சோ ஆகவே தயவு செய்யலாம் கவனிங்க, அண்ணாள் தேவ சமூகத்தை தேடி இருக்கார். அவருடைய வாழ்க்கையில குறை இருந்தது உண்மை, வேதனை இருந்தது உண்மை. 4 கால் பண்ணி கண்டதெல்லாம் ஓட ஆளு, இப்பதான் நமக்கு ஃப்ரீ கால் இருக்குது, எடுத்து பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய மனசுல இருக்கிற வேதனையை நம்ப தகுந்த தேவ மனுஷத்தில் சொல்லி ஜபிக்கிறது ஒன்றும் தப்பில்லை, தப்பா நினைச்சாரு. ஆனா அங்கே நம்ம டிபெண்ட் பண்ணிடக்கூடாது, அதையே நாம தங்கிடக்கூடாது. நம்முடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் முதலாவது நாம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். நமக்கு நல்ல நம்பிக்கையான ஜெப பாட்டர்கள் ஜெப பங்காளிகளிடத்திலே நம்முடைய வேதனைகளை சொல்லி ஊழியக்காரத்தை சொல்லி ஜெபிக்கிறது தப்பில்லை, ஆனா அதுவே நமக்கு பழக்கமா போயிடக்கூடாது. இங்கிருந்து எழுதுறது கடிதம் இந்தியாவுக்கு, ஊழியக்காரனே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுல ஒரு தேவ சித்தத்தை கேட்டிருக்க எனக்கு பதில் எழுதுங்க என்று சொல்லி அனுப்பி ஒரு கொஞ்சம் காசி வச்சு காடி கட்டி அனுப்பிடுறது. அங்க அவர் ஜெபம் பண்ணிட்டு எழுதுவார், சோ அண்ட் சோ பட்டு சாத்திரம் கேட்கிறோமா ஜெபம் பண்றோமா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் வாட்ஸ் கோயிங். உனக்கு ஜெபிக்க தெரியாது, உனக்கு தேவன் என்ன, உனக்கு அவர் தேவன் இல்லையா, உனிய அவருக்கு பிள்ளை இல்லையா, உனக்கு ஜெபிச்சு பிதாவின் சித்தத்தை தெரிஞ்சுக்கொள்ள உனக்கு தெரியாது, நீ மண்டாடி ஆண்டவனத்தை கேட்டு உனக்கு பெற்றுக்கொள்ள தெரியாது. இந்தியாவில் விலங்கில் இருக்க ஊழியனுக்கு கடிதம் எழுதியா தேவன சித்தத்தை நீ அறிய வேண்டும், அவங்களுக்கு காணிக்க அதை சொல்ல வரல, அங்கே இருக்க எழுதியா தேவ சித்தத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீயும் தேவன் உனக்கும் தேவனுக்கு உறவு எங்க, எப்படி இருக்கிறது, ஹவ் லாங், எவ்வளவு காலத்துக்கு, என்ன வேடிக்கை, என்ன வேதனை? அவன் பிதாவு என்றோ நாம பிள்ளைகள் என்றோ, ஆனா பிதாவு சித்தத்தை தெரிஞ்சு உள்ளதுக்கு இன்னொரு ஒரு கெழுது அங்க அவங்க எழுதுவாங்க மகசில்ல. என்ன தெரியுமோ, உங்களுக்கு எது பிரச்சனை என்றால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இதெல்லாம் எப்படி வருது எனக்கு தெரியல, எங்கிருந்துலாம் வருது எனக்கு தெரியல. நாம் தேவனோடு உறவாடணும், நாம் ஆண்டவனத்தில் ஜெபிக்கணும், நாம பிதாவை சித்தத்தை அறிந்து கொள்ளணும், நாம போராடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வரும் பொழுது அவைகளை நம்முடைய வார்த்தைகளினால தேவ சமூகத்தில் கொட்டி நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் தான் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்வில் நெருக்கடிகள் குறைவுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது 4 கோல் பண்ணி 4 சொல்லி காரியங்களை சொல்றதிலும் பாருங்க, முதலாவது தேவ சமூகத்தை தேடு, முதலாவது கர்த்தர் கண்ணீர கனம் பண்ணு. உன் குறைவுகள் நிறைவாக கண்ணீரோடு தேவ சமூகத்தை தேடு. உன் குறைவுகள் நிறைவாக கருத்தாக கத்தடி சமூகத்தை தேடு. உன் குறைவுகள் நிறைவாக பொருத்தனை பண்ணி மன்றாடு. உன் குறைவுகள் நிறைவாக உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊத்தி ஜபம் பண்ணு. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு உன் குறைவுகளை நிறைவாக்க தேவன் நல்லவராக வல்லவராக இருக்கிறாரே. எங்கே போகிறோம்? பிரச்சனை வந்துட்டா எங்கே போறோம்? இருதயத்தை ஊத்தி செபிக்கிறவளாக இருக்க பாரப்பட்டு வியாகுளங்களோ வேதனைகளோ கஷ்டங்களோ தேவைகளோ குறைவுகளோ என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்ட இருதயத்தை ஊத்தணும். அந்த அனுபவம் உனக்கும் எனக்கும் வரணும். ஆண்டவர் கூட மறைக்க கூடாது, ஒழிக்க கூடாது. கொஞ்சத்தை சொல்றது கொஞ்சத்தை சொல்லாம வரும். அப்படி சொல்லாவிட்டா தேவனுக்கு தெரியும் தெரியாம இல்ல. காட் நாஸ் எவ்ரி. தேவன் எல்லாவற்றையும் அறிவானா? நீ ஆண்டவருக்கு மறைக்கிறது அது நல்லதில்ல. அது உன் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. அது உன் குடும்பத்துக்கு நல்லதில்ல. ஆகவே தேவனுக்கு மறைக்காதே, ஆண்டவருக்கு மறைக்காத. ஒரு நண்பனோடு ஒரு சிநேகனோடு பேசுறது போல தேவ சமூகத்தில் ஜபிக்க கட்டுக்கொள். உன் ஜபத்தை மேன்மைப்படுத்து. உன் மன்றாட்டின் ஜபத்தை மேன்மைப்படுத்து. 18 படி 1 18.
அப்பொழுது அவன் உம்முடைய அடியாளுக்கும் உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் போதனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை.
நல்லா கவனிங்க. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. துக்கத்தோடு தேவ சமூகத்தில் போய் ஜபித்தாள் அல்லவா? நல்லா கவனிங்க. துக்கத்தோடு வேதனையோடு அவள் தேவ சமூகத்தில் போய் ஜபித்தாள். ஆனா 18வது வசனம் சொல்றது அப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? கண்ணீரோடு ஜபித்தால், கருத்தாக ஜபித்தால், பொறுத்திரமணி ஜபித்தால், இதயத்தை ஊத்தி ஜபித்தால், இப்ப என்ன செய்யறாள் தெரியுமோ? தான் ஜபித்ததை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று விசுவாசித்தாள். ஆகவே அவள் துக்கமாக இருக்கவில்லை. பட் பியூட்டிஃபுல் பிரேயர், பட் கன்ஃபர்மேஷன் இன் ஹார்ட். லிசன், அழுது கொண்டு போனால் ஆண்டவுடைய சமூகத்துக்கு, வேதனையோடு போனால் தேவ சமூகத்துக்கு. ஆனா இப்பயும் அவள் துக்கமுகமாக இல்ல. அதே அண்ணா தான், இப்பொழுது அவருடைய முகத்துல துக்கம் இல்லை, இப்பொழுது அவருடைய கண்ணில கண்ணீர் இல்லை. காரணம் என்ன தெரியுமோ? கர்த்தரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று அவள் விசுவாசித்தபடியால் அவள் அதன் அடையாளமாக அவள் துக்கமாக இன்னும் பிள்ளை கிடைக்கல. நல்லா கவனிங்க, இன்னும் பிள்ளை கிடைக்கல. ஆண்டவுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காள். தட்ஸ் ஆல். என்ன விசுவாசம் பாருங்க, என்ன விசுவாசம் உள்ள ஜெபம். சொல்ல வர காரியம் என்றால் அவள் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். அதற்கு அடையாளம் என்ன? அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. அவள் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். என்ன? நான் செய்த ஜெபத்தை, நான் மன்றாடின மன்றாட்டை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் எனக்கு பதில் தருவார் என்று தன் இருதயத்தில் உறுதியாக விசுவாசித்தபடியால் அவருடைய முகத்திலேயே ஒரு வித்தியாசம். ஆனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியப்படாது சொல்லுவார். எனக்கு அருமானவர்களே, அவருடைய முகமே அதை பிரதிபலித்து தெரியுமா? என் ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். ஆகவே நான் துக்கமாக போனிஜம் பண்ணினார், போஜனம் பண்ணினாள். அவள் முதல் அழுது சாப்பிடாமல் இருந்தால் புருஷனு சொல்லி பார்த்தால் சாப்பிடமான்னு சொல்லி சாப்பிடல. புருஷனால் அவளை கண்ணீரை துடைக்க முடியல. புருஷனால் அவளை சாப்பிட செய்ய முடியும். ஆனா இப்பொழுது தேவ சமூகத்திலும் தன் இருதயத்தை ஊத்தி ஜெபித்தப்பட்டு அத்தனை ஜெபத்தை காட்டார் என்று விசுவாசித்த அண்ணா இப்ப எழுந்து போஜனம் பண்ணாள். இப்ப அவட கண்ணீர் இல்ல, இப்ப துக்கம் இல்ல, சந்தோஷமாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமோ? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இங்கதான் பலர் நாம ஸ்ட்ரகிள் பண்றோம். என்ன தெரியுமோ? நாம ஜெபிக்கிறோம், நாம செய்த ஜெபங்களை, ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவான்னு சொல்லி நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? துக்கமாக ஆலயத்துக்கு வந்து துக்கமாக போகிறோமா? கேள்வியோடு ஆலயத்துக்கு வந்து அதே கேள்வியோடு திரும்பி போறோமா? யாரோ ஒரு சொன்ன கதை ஞாபகம், ஒருவன் முதுகுல பெரிய மூட்டை சுமந்து போறான். அவர் இறக்கி வைக்க வேண்டிய இடத்திலையும் அவர் இறக்கி வைக்கல, திரும்பவும் அதை தூக்கி முதல சுமந்துட்டு போனான். சொல்ல வர காரியம் என்னவென்றா, சிலர் நாம் தேவ சமூகத்தில் போய் செபிக்கிறோம், அழுகிறோம், வேதனை படுறோம், திரும்பவும் தூக்கி முதுகுல வைக்கிறது குடிச்சிட்டு போறோம். தேவ சமூகத்தில் இறக்கிறது இல்லை, கொட்டுறதில்லை, வைக்கிறதில்லை, கொண்டு வந்ததை திரும்பவும் அப்படியே எடுத்து முதுகில சுமந்து போறோம். பட் அப்படி ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமா அல்லது அவவிசுவாசம் உள்ள ஜெபமா? பட் வி ப்ரே, நாம் ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? நான் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டிருக்கிறேன் என்று நாம விசுவாசிக்கிறோமா? அப்படி நாம விசுவாசித்தால் நம்முடைய சிந்தனையிலே ஒரு மாற்றம் இருக்கும், நம்முடைய செயல்பாடிலே ஒரு திருப்பம் இருக்கும். பாரு, தேவன் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளிய ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னதை நாம பார்க்க முடியாது. ஆகவே எனக்கு அருமானவர்களே, அன்னால் விசுவாசத்தோடு ஜெபித்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரே ஒரு குறிப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த முதலாம் அதிகாரத்தில் 13-14 இருக்க படிங்க. 13-14
அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தம் ஓகேற்றப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உண்ண விட்டு விளக்கு என்றார்.
எப்படி இருக்கு நல்லா கவனிங்க. ஆலயத்தில் அல்லது ஆசிரியப்பு கூடாரத்தில் மனக்கிளேசமுள்ள ஒரு ஸ்திரி மனவேதனைப்பட்டு அல்லது கர்ப்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்றார். ஆசாரியர் கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டே இருக்கிறார். உதடுகள் அசைந்தது, சத்தம் வெளியில வரல. பாதிப்பட்ட கன நேரமாகவே ஜெபிச்சுட்டு இருக்கிறார். ஓஹோ, இப்ப இவருடைய சிந்தனை மாறி என்ன நிதானிக்கிறார் தெரியுமோ? இவள் குடிச்சிட்டு வந்திருக்கிறார். அண்ணா குடிச்சிட்டு வந்திருக்கா என்று இவன் தவறாக நினைத்தது மாத்திரமில்ல, அவளை கூப்பிட்டு நீ எதுவரைக்கும் குடிச்சு வரிச்சிருப்பாய், உன் குடியை உண்டு விட்டு விளக்கு. அண்டா யோசிங்க, ஆறுதல் சொல்லி ஆலோசனை சொல்ல வேண்டிய ஆசாரியோட உதடுகளிலிருந்து வந்த அறிவில்லாத வார்த்தைகள் வேதனையோடு இன்னும் வேதனையை கூட்டுறதாக அல்லவாக இருக்கிறது. சில நேரத்தில் ஊழியக்காரர் கூட நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்களோ? ஆகவே நான் சொல்லுற காரியம் என்னவென்றால், நம்மை சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம். இன்றைக்கு பலருடைய பிரச்சனை என்ன தெரியுமோ? ஐயோ, என்னை ஒருவரும் புரிந்து கொள்றார்கள், ஐயோ என்னை சரியாக விளங்கிக் கொள்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டிய நபர் என்னை புரிந்து கொள்கிறார் இல்லையே, என்னை சரியாக விளங்க வேண்டிய நபர் என்னை சரியாக விளங்கிக் கொள்றார் இல்லையே. நான் சொல்றேங்க, அவனிங்க 25 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, 40 வருஷம் நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் எந்த நபரால உங்களை முழுவதும் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம், ஆனால் முழுவதுமாக நம்மை சரியாக புரிந்து கொள்ள ஒரு நபரால முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒன்று சத்தியம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலோ சரியாக முழுவதுமாக புரிய முடியும், நம்மை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையோட அதுவே நமக்கு பெரிய ஆறுதல். இந்த உலகத்தில் யார் உன்னை சரியாக புரிந்து கொண்டாவிட்டாலும் உன்னை அழைத்த தேவன் உன்னை சரியாக புரிந்து வந்திருக்கிறார். உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, உன் தேவை என்ன, உன் கஷ்டம் என்ன, சகலத்தையும் அறிந்து புரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நீ ஆராதிக்கிறாய் என்பதை மறந்துடாது. ஆகவே ஆறுதல் சொல்லி ஆலோசனை சொல்ல வேண்டிய ஆசாரியனை வந்து தவறாக நிதானித்து, எதுவரைக்கு நீ குடித்திருப்பாய், உன் குடியை விட்டு விளக்குன்னு சொல்ற. சில வேளைகளிலே, ஏன் பல வேளைகளிலே நம்முடைய நிதானம் கூட தவறி போகிறது. ஒரு சில குறித்து நாம நல்ல நிதானம், இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் சொல்லி, நானும் சில பேர் அவன் இப்படி உடைச்சிவா இப்படி உடைச்சிவான மனத்துல நான் கற்பனை உடைய சிறை குறிச்சு, ஆனால் அந்த காரியங்கள் நிலை மாறி போகும் பொழுதும் என் மனசுல நான் வேதனைப்படுவேன். அதுபோல சிலர் குறித்து நாம வச்சிருக்கிற நிதானம் தவறி போகிறது. சில காரியங்களை குறித்து நாம நிதானிக்கிற வேளையில் அவர்கள் தவறி போகிறது. ஆகவே ஒன்று நிச்சயம், நாம் எல்லாரும் தவறக்கூடியவர்கள். நாம் எல்லோருமே தவறக்கூடியவர்கள், அதை நாம மறந்துடக்கூடாது. நான் எல்லாம் சரின்னு சொல்லி நாம நினைத்தோம், நான் நினைக்கிறதெல்லாம் சரி, நான் கதைக்கிறதெல்லாம் சரியெல்லாம் நாம் நினைச்சோம்னால் அங்கேயே நாம் சரிந்து போகிறோம் என்பது திண்ணம். ஆகவே கரிமானவர்களே, நாம் எல்லோரும் தவறக்கூடியவர்கள். ஏலி ஆறுத சொல்ல வேண்டியவன், ஆலோசனை சொல்ல வேண்டியவன், அவனை புரிந்து கொள்ள முடியாமல் போடுது, தவறாக அவளை ஜட்ஜ் பண்ணிட்டாலே அவள் கேட்ட கேள்வி கதைச்ச கதையும் அவளை வேதனைப்படுச்சு. என்ன கவனிங்க, ஒருவேளை அன்னால இடத்துல நான் இருந்திருப்பனா இருந்தா வச்சுக்கொள்ளுங்க, ரைட். யோ, அவர் வந்து என்ன கேட்கிறாரு, நான் என்ன, நான் தான் அண்ணா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஏலி வந்து கேட்கிற, யா நீ எது வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிற, குடிய ஒண்ணு விட்டு விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நானண்டா சொல்லியிருப்பேன், யோ ஐயா நீ எல்லாம் ஒரு தேவனோட ஊழியக்காரனா, நீ எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷரா, நான் குடிச்சுதான் வந்திருக்கிறேன், என்ன மனசுல இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியாது, நான் செய்த விண்ணப்பத்தை உங்களுக்கு அறியாது. இப்படி வந்து என்ன பார்த்து கதைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு ஒரு வேளை நான் கேட்டிருப்பேன். ஆனா அன்னாருடைய ஆவிக்குரிய அருங்குணமும் அவருடைய ஆவிக்குரிய லட்சணத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு மெய்சில் இருக்கிறது பாரு. அவள் அப்படி பேசல, பெரியனால் தான் என்ன விளங்கிக் கொள்ள இல்ல, ஒருபோல புருஷன் கூட விளங்கிக் கொள்ளாம இருக்கலாம், ஊழியக்காரன் கூட விளங்கிக் கொள்ள இல்ல, அவள் மகிழ்ந்தெழுந்து இருக்கலாம், அவளுக்கு கதைக்கிறதுக்கு இடம் இருக்குது, அவள் பேசுறதுக்கு இடம் இருக்குது, அவளுக்கு அவளிடத்துல நியாயம் இருக்குது, அவளுக்கு கதைக்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனா வாய் தன்னுடைய ஆவிக்குரிய அருங்குணத்தை லட்சணத்தை வெளிப்படுத்துற அண்ணாளுக்காக கத்தரடா சோதனை. அவளிடத்துல கதைக்கிறதுக்கு இடம் இருக்குது, அவளோ தேவனுக்கு பயந்துபடியார். தன்னுடைய ஆவிக்குரிய அருங்குணத்தை, தன்னுடைய ஆவிக்குரிய லட்சணத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். தேவருடைய ஊழியனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க. தன்னை விளங்கிக் கொள்ளாமல் ஊழியக்காரன் கதைச்சிருந்தாலும், தன்னை புரிஞ்சு கொள்ளாமல் ஊழியக்காரன் கதைச்சிருந்தாலும், தன்னை தவறாக நிதானிச்சிருந்தாலும், அந்த ஊழியக்காரனை அசட்டைப்படவில்லை, அந்த ஊழியக்காரனை அவமதிக்கவில்லை, அந்த ஊழியக்காரனை கண முடியாது, அந்த ஊழியக்காரனை கத்தடும் ஊழியக்காரனை மதிச்சிருக்கிறார் பாருங்க. அர்டாலின் ஆவிக்குரிய லட்சணங்கள் நமக்கு சவால்களே. சோ அன்னால் கடீரோடு ஜெபித்தாள், கருத்தா ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், இருதயத்தை ஊத்தி ஜெபித்தாள், விசுவாசத்தோடு ஜெபித்தாள். ஐந்து விதமான குறிப்பை டாபாவுடைய செப்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். சோ டாபும் அவளை போல செபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். சாபுவிலை கொடுந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் அவள் பொருத்தனை பண்ணது போல கொண்டு விடும் பொழுது வேத வியாக்கியான சூழல்காக கிட்டத்தட்ட சாமுவேலுக்கு 4 அல்லது 5 வயதுக்குள்ளதான் இருந்திருக்குமா. சரி யோசித்து பாக்குறேன், பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்ட பிள்ளை, இத்தனை வயசு 10 வருஷமா பிள்ளை இல்லை, பாலூட்டி சீராட்டி அன்பாக ஆசையாக வளர்த்த பிள்ளை, பெத்த தாயில்வா. ஒருவேளை அவட மனம் சொல்லியிருக்க, கத்தர் இறக்க உள்ளவதாரு அச்சிரம் வீட்டுல இன்னொரு குழந்தை தந்தா அதை கொண்டே கொடுக்கலாம் அப்படி என்று அவள் யோசிச்சிருக்கலாம். ஆனா அவள் தான் செய்த பொருத்தனையில உண்மையில இருந்தா அநேக வருஷம் காத்திருந்து பெற்ற செல்லம் முகந்தா கத்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டேனே, அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் தான் எனக்கு முக்கியம். ஆகவே பால் பறந்த பிற்பாடு ஒரு சின்ன சட்டையை தச்சுக்கொண்டு கூடியிருப்ப எங்க தெரியுமோ, ஆலயத்துல அவர் பணி செய்ய அர்ப்பணி செய்தபடியே ஆலயத்தில் அதே ஆசாரத்தில் கொண்டு விட்டார். நடந்தது என்ன, அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் கொடுத்தார்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கலாம். ஒன்று சொல்லுவேன், உண்மையாக ஆண்டவரை தேடுகிற ஒரு தேவன பிள்ளைகளையும் கத்தர் ஒருபோது கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட. மனுஷர்கள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அன்னால் போயிட்டால் அது அன்னாலே தேவன் இன்றைக்கு பிறக்கிறார், அவரை தேடுவோம், அவருக்காக வாழ்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். சிவபடுவோம் தயவு செய்தார்.